நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் விலங்குகள் நலன் மற்றும் மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் திருமதி முனைவர் மு பிருந்தா அவர்கள் ஊர்வன உயிரினங்களும் அதன் பாதுகாப்பும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் மு பிருந்தா, உதவி பேராசிரியர், விலங்குகள் நலன் மற்றும் மேலாண்மை துறை, அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடி. இன்று அக்டோபர் 21 நாடு முழுவதும் தேசிய ஊர்வன விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஊர்வன ஆர்வலர்கள் கொண்டாடுவதற்காக மட்டும் இந்த தினம் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது. முதுகெலும்பு உள்ளவைகளில் மீன்களில் ஆரம்பித்து பாலூட்டிகள் வரை நிறைய தொகுதிகள் கண்டறியப்பட்டு உள்ளன. அதுல ஊர்வன என்பது இன்று நிறைய வழக்கமாக நம்ம அன்றாட நாளில் தினமும் பார்த்து அதனுடன் பழகி வாழக்கூடிய ஒரு விலங்குகளின் தொகுதியாக ஊர்வன காணப்படுகின்றன. இந்த ஊர்வன விழிப்புணர்வு தினம் ஊர்வனவற்றிற்கான கல்வி, பாதுகாப்பு மற்றும் பாராட்டு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக அமைகின்றன. இவற்றின் இயற்கை வாழ்விடங்கள் மற்றும் அவைகள் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த ஊர்வன விழிப்புணர்வு தினம் மிகவும் பயனுள்ளதாக உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு காணப்படுகின்றன. தேசிய ஊர்வன விழிப்புணர்வு தினத்தினுடைய வரலாறு என்று பார்த்தோம்னா, நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றாலும் தேசிய ஊர்வன விழிப்புணர்வு தினம் குறுகிய வரலாற்றை கொண்டுள்ளது. 1966 முதல் அழிந்து வரும் உயிரினங்கள் சட்டம் இயற்றப்பட்டது வரை ஊர்வனங்கள் அனைத்தும் எதிர்கொள்ளும் தேவைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் பற்றிய விழிப்புணர்வு நமது கலாச்சார பண்பாட்டில் நுழைய தொடங்கியுள்ளது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் மேலும் ஊர்வனவற்றின் பாதுகாப்பை நோக்கி 1967 மற்றும் 1969 புதிதாக பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டன. 1967 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியகம் அமெரிக்காவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தடை செய்வதற்காக அவற்றின் வரலாற்றை உருவாக்க முயற்சியை மேற்கொண்டது. இந்த முயற்சியின் பெரும்பாலான இயக்கம் ரெக்சல் கார்சன் என்ற அவருடைய புத்தகமான சைலன்ட் ஸ்பிரிங் மூலம் தூண்டப்பட்டது. இந்த புத்தகத்தில் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பிற ரசாயன சுற்றுச்சூழல் ஏற்படுத்தும் பாதகமான விளைவுகளை ஆவணங்களாக இந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டது. இதன் மூலமாக ஊர்வனவற்றிற்கு ஏற்படும் தீங்குகளையும் இன்னல்களையும் அவை ஆவணப்படுத்தியது. இந்த இயக்கத்தின் முயற்சி இல்லை என்றால் தேசிய ஊர்வன விழிப்புணர்வு தினம் இருக்காது. தேசிய ஊர்வன விழிப்புணர்வு நாள் காலவரிசையை பற்றி பார்த்தவென்றால், 315 ஆண்டுகளுக்கு முன்பு ஊர்வன என்பன நீர்நில வாழ்விகளிலிருந்து உருவானதாக கருதப்படுகிறது. வெகுவாக பல உயிரினங்கள் அழிந்து போனாலும் சில உயிரினங்கள், முதலைகள் மற்றும் கடல் ஆமைகள் போன்றவை இந்த நீர்நில வாழ்விகளிலிருந்து இன்று வரைக்கும் ஊர்வன தொகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 66 ஆண்டுகளுக்கு முன்பு ஜுராசிக் பார்க் போன்ற டைனோசர்கள் மற்றும் அதிலிருந்து மருவிய ஊர்வனங்கள் எல்லாம் சுற்றி திரிந்த ஒரு காலகட்டமாக கருதப்பட்டது. இதை ஊர்வனங்களின் வயது, அதாவது ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாலூட்டிகளின் வயது, ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். இந்த நாட்களில் ஊர்வன இனங்கள் பல வகைப்படுத்தப்பட்டு பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 1978 மிகவும் பிரபலமான ஊர்வனவற்றில் ஒன்றான லாகர்ஹெட் கடல் ஆமை பெரும்பாலும் மீன்பிடி சாதனங்களில் பிடிப்பதாலும் கூடு கட்டும் வாழ்விடங்களை இழப்பதாலும் அழியும் அபாய பட்டியலிடப்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட இனங்கள் பட்டியலில் இருந்து அமெரிக்க முதலை அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டதும் பட்டியல் 20 செலவழித்த பிறகு அழிவின் அருகில் இருந்து மீண்டு கொண்டு வரப்பட்டு குறிப்பிடத்தக்க வகையில் மீண்டு வருகிறது. சியா லேட்டர் அலிகேட்டர் அப்படிங்கிற அமெரிக்க முதலை அதனுடைய பெயர். ஊர்வன என்பன முதுகெலும்பி வகையை சேர்ந்த விலங்குகளாகும். இவை குளிர் ரத்தம் கொண்ட விலங்கு, முட்டையிட்டு குஞ்சு பொறுப்பவர்களாக இருக்கின்றன. தங்களுடைய வயிற்றை பயன்படுத்தி தரையில் ஊர்ந்து செல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன. பெரும்பாலானவை கால்களை கொண்டுள்ளன, ஆனால் பாம்புகள் மட்டும் கால்கள் அற்றவை. இதில் ஆமை என்பது ஊர்வன வகுப்பைச் சேர்ந்த விலங்கு வரிசையாகும். இதன் உடலின் முதுகுப்புறம் உள்ள தனித்துவமான குருத்தெலும்பு ஓடு ஒரு கவசம் போல் செயல்படுகிறது. இதில் மொத்தம் 356 இனங்கள் அறியப்பட்டுள்ளன. உலகின் பெரிய ஆமை இனமான பேராமை அப்படிங்கிறது 200 சென்டிமீட்டர் அதாவது 6.6 அடி நீளம் வரையிலும் 900 கிலோகிராம் எடை வரையும் வளரும். சீசஸ் தீவிலும் கலாபகோஸ் தீவிலும் வாழும் நில ஆமைகள் 130 சென்டிமீட்டர் 51 அங்குலம் நீளம் வரையிலும் 300 கிலோ எடை வரையிலும் வளர்கின்றன. உலகின் சிறிய ஆமையான செட்ரோபியா சிக்னேட்டஸ் என்னும் ஆமை தோராயமாக 8 சென்டிமீட்டரும் அதாவது 3.1 அங்குலம் நீளமும் 140 கிராம் எடையும் கொண்டதாக ஆமைகள் விளங்குகின்றன. இந்த ஆமைகள் தம்மை சூழ்ந்துள்ள வெப்ப நிலைகளை பொறுத்து ஆமைகள் பகலில் நடமாடும் விலங்குகளாகவும் மங்கிய ஒளியிலும் நடமாடுவதாகவும் இருக்கின்றன. அடுத்ததாக பாம்பு என்ற ஊர்வன வகையை சேர்ந்த ஒரு உயிரினம் அனைவரும் அறிந்த ஒன்று. அன்றாடம் நம்ம வந்து நம் அருகில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் வனப்பகுதிகளில் எல்லா இடங்களிலுமே பொந்துகள் எல்லாம் வந்து அதிகமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் ஊர்வன வகையை சேர்ந்த பாம்பு. இது முதுகெலும்பு உள்ள நீளமான உடலும் சிறு தலையும் கொண்டது. இதற்கு கால்கள் கிடையாது, எனினும் தன் உடலால் நிலத்தை உந்தி வேகமாக நகரக்கூடியது. சில பாம்புகள் நீரிலும் நன்றாக நீந்தக்கூடியவையாக உள்ளன. பாம்புகளில் தோராயமாக 3600 இனங்கள் வந்து காணப்படுகின்றன. அவற்றில் சுமார் 600 இனங்கள் நச்சு பாம்புகளாக இருக்கின்றன. இந்தியாவில் உள்ள ராஜநாகம், நல்ல பாம்பு, கட்டுவிரியன் போன்றவை நச்சு பாம்புகளாக கருதப்படுகின்றன. இந்த நச்சு பாம்புகள் தம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் உணவுக்காகவும் நன்கை பயன்படுத்துகின்றன. இந்தியாவில் மட்டும் 230 வகையான பாம்பினங்கள் உள்ளன. இவற்றில் சுமார் 50 இனங்கள் மட்டுமே நச்சுடையாக காணப்படுகின்றன. அடுத்த இனம் முதலை, குரோக்கடைல். இதுவும் நமக்கு நம்ம அனைவரும் அறிந்த அனிமல், ஊர்வன வகையை சேர்ந்த விலங்கு. இது வந்து நம்ம சென்னையில கூட கிண்டியில முதலை பார்க் வந்து இருக்கு, அனைவரும் வந்து பார்த்திருப்பீங்க. நீங்க இதுல வந்து நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு ஊர்வன விலங்கு. இது 4 கால்களையும் வலுவான வாலினையும் கொண்டதாக இருக்கிறது. ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களிலும் வெப்பமண்டல பகுதிகளிலும் இது வந்து வாழ்கின்றன. நிறைய விலங்குகள்ல அனைத்து பண்புகளையும் கொண்ட விலங்குகளும் ஒரு சில விலங்குகள் காணப்படுகின்றன. இது வந்து பள்ளி யோந்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிகளையும் அந்த பச்சோந்தி இருக்கு இல்லையா, பச்சோந்திகளையும் உள்ளடக்கியது பள்ளி யோந்திகள். லாக்கத்தியா அப்படிங்கிற ஒரு ஊர்வன இனம் காணப்படுகின்றன. இது ஒரு அதனுடைய வரிசையில ஒரு துணை வரிசையாக ஊர்வனவற்றில் இது அடங்கியுள்ளன. இந்த சிற்றினங்களில் பூமியில் மிகவும் பரவலாக காணப்படுகின்றன. பள்ளி இனங்கள் வந்து நிறைய டிசார்ட் வந்து நிறைய டைப் இருக்கு. அது பச்சோந்தி டைப்லயும் நிறைய இருக்கு. நம்ம நிறைய மரங்கள்ல பச்சோந்திகளை பார்த்துருக்கோம். அதுவே ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உடல் வந்து மாறுபட்டு காணப்படும். இதுல 3800 சிற்றினங்கள் வந்து கண்டறியப்பட்டுள்ளன. அதே மாதிரி ஓணான் இனம், ஓணானும் பள்ளி வகையை சார்ந்தது. இதை நம்ம தமிழ்ல வந்து கரட்டாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஊர்வன வகத்தை சேர்ந்தது. பச்சோந்தி போல நிறம் மாறுவது கிடையாது. இது வந்து ஓந்தி அல்லது பச்சோந்தி போல நிறம் மாறாது. ஆனா அது வந்து பள்ளி வகையை சார்ந்த கரட்டாண்டி என்று சொல்லக்கூடிய ஓணான் வகை ஊர்வன. இதனுடைய பெரும்பாலும் மரங்களிலும் செடிகளிலும் இவை வாழக்கூடியவை. இந்த ஊர்வன வகையினுடைய டைவர்சிட்டி, அதனுடைய பரவல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, செடிகள் செதில்களால் தோல் இருக்கக்கூடிய ஊர்வன அமைப்புகள் வந்து மொத்தம் 993 விலங்கு இனங்கள், அத உயிரினங்கள் வந்து இருக்கின்றன. அதாவது மொத்த இதுல வந்து 96% வந்து இந்த கொமேட்டா என்று அழைக்கக்கூடிய செதில்கள் நிறைந்த ஊர்வன அமைப்பு. அதுக்கடுத்து பள்ளி இனங்கள், 5634 இனங்கள் வந்து காணப்படுகின்றன, 59%. அடுத்து பாம்பு இனங்கள், 3378 இனங்கள் காணப்படுகின்றன. இது 35% ஊர்வன இனத்துல 35% இடப்பட்டுள்ளது. அதே மாதிரி டர்டில்ஸ், ஆமை இனங்கள் 327, இது 3.4% இடத்தை பிடித்துள்ளன. அதே மாதிரி குரக்கடைய முதலைகள் வந்து 25 இனங்கள் வந்து காணப்படுகின்றன, இது 0.3% கொண்டிருக்கின்றன. இது மாதிரி வந்து இந்த ஊர்வன இனங்கள் நிறைய இன்றைக்கு ஆராய்ச்சியின் மூலமாக புதிய புதிய ஊர்வன இனங்கள் வந்து கண்டறியப்பட்டு வருகின்றன. ஊர்வனவற்றினுடைய சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து குளிர் ரத்த பிராணி அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பர்ணாமா வர்ணத்தில வந்து மிகப்பெரிய பங்கு வந்து இதுல இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அந்த நீர்நில வாழ்விகள் இருந்து இது தோன்றியது அப்படிங்கிறதுக்கு நிறைய பரிணாம எவிடன்ஸ், அதாவது அதனுடைய தடயங்கள் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதுல வந்து கடல்வாழ் உயிரினங்கள், ஊர்வனிலே கடல்வாழ் உயிரினங்கள் வந்து வகைப்படுத்தப்படுகின்றன. அதுல கடல் ஆமைகள், கடல் பாம்புகள், கடல் முதலைகள், மரைன் இக்வானஸ் அப்படிங்கிற ஊர்வன விலங்குகள் வந்து நிறைய இன்னைக்கு வந்து கண்டறியப்பட்டுள்ளது. கடல் ஆமைகள் அப்படின்னா கடல் ஆமைகள் உலக அளவில் கடல்களில் காணப்படுகின்றன. இது வந்து வெப்பமண்டல கடற்கரைகளில் அதிகமாக ஒன்னா சேரக்கூடிய தன்மை உடையது. இதனுடைய பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது தங்கள் உடலில் இருந்து வெளியேற்றும் திறனை தவிர்த்து மற்ற ஆமைகளை விட குளிரான நீரில் வாழ அனுமதிக்கும் அந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை கொண்டிருக்கும். இந்த மாதிரியான ஒரு அரிய வகை கடல் ஆமைகள் வந்து இன்னைக்கு நிறைய நம்மளால அறிய முடிகிறது. கடல் பாம்புகள் இரண்டு குழுக்களாக வந்து பிரிஞ்சு விஷத்தன்மை உடையது, விஷம் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி வந்து பசிபிக் மற்றும் இந்தோனேசியா கடற்கரை பகுதிகளில் வந்து நிறைய பெருங்கடல்கள விஷத்தன்மை உடைய பாம்புகளும் இருக்குது, கடல் பாம்புகளும் இருக்குது, விஷம் இல்லாத கடல் பாம்புகளும் நிறைய இருக்குது. அதே மாதிரி மெரைன் இக்வானஸ் அப்படிங்கிறது கடல் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடல், இந்த கடல் பள்ளி வந்து கரையோரத்தில் கடற்கரையினுடைய ஓரங்களில் வாழக்கூடிய ஊர்வன இனத்தை சார்ந்தது. கடல் முதலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க முதலை பெரும்பாலும் வந்து உப்பு நீரில் அதிகமாக, இது வந்து ரொம்ப அதிகமா சால்ட் இருக்கக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய முதலை இனங்கள். இது இந்த விலங்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தெற்கு புளோரிடாவில இருந்து வடக்கு தென் அமெரிக்கா வரைக்கும் இது வந்து பரவி காணப்படுகின்றது. இது வந்து அதாவது 70 மைல் தூரம் வரைக்கும் வந்து இது வந்து சரௌண்டிங்ஸ்ல அது சுத்தி திரிஞ்சு அது வாழக்கூடிய தன்மை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா விலங்கியல் துறையில இந்த ஊர்வன ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இதை தொடர்புடைய படிப்புகள் வந்து நிறைய இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விலங்கியல் துறையில நீர்நில வாழ்விகள் மற்றும் ஊர்வன இரண்டும் இணைந்து, இப்ப ஊர்வனன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பு, பள்ளி, ஆமைகள், நில ஆமைகள், முதலைகள் இது மாதிரி, அதே மாதிரி நீர்நில வாழ்விகள் தவளை, தேரை, சலமண்டர், நியூட்ஸ், இது ரெண்டையும் சேர்ந்து படிக்கிறதா ஹெர்பட்டாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விலங்கியல் துறையில. இந்த ஹெர்பட்டாலஜி அப்படிங்கிறது அந்த பேர் காரணம் அப்படின்னு சொன்னா ஹெர்ப் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஒரு குளிர் ரத்த பிராணி அப்படிங்கிறதுதான் அதனுடைய எக்டோதெர்மிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குளிர் ரத்த பிராணி இது எல்லாமே இது வந்து நீர்நில வாழ்விகள்லயும் வரும், ஊர்வனவுலயும் வரும். சோ இது ரெண்டையும் சேர்ந்து இணைக்கப்படுகிறதுதான் ஹெர்பட்டாலஜிங்கிறது. இந்த ஹெர்பட்டாலஜி வந்து புனேல ஒரு தனி இன்ஸ்டியூட்டே வந்து நடத்துறாங்க ஹெர்பட்டாலஜி பத்தி படிக்கிறதுக்கு. அவங்க வந்து அந்த அரண்யா அண்ட் ராமச்சந்திரா ரன்னி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் வந்து இதை நடத்துறாங்க. இதுல வந்து ஊர்வன நீர்நில வாழ்விகளை பற்றிய பரிணாமம், அதனுடைய பரவல், அதனுடைய வகைகள் என்னென்ன, கிளாசிபிகேஷன், அதனுடைய வகைப்பாடு ஃபுல்லா எப்படி இருக்கு, அதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்னென்ன, அதனுடைய இனப்பெருக்கத்தன்மை எப்படி இருக்கு, இன அந்த நெஸ்டிங் டைம், அது எப்படி கூடு கட்டி எப்படி அந்த அதனுடைய வாழ்விடத்தை வந்து அது எப்படி மாற்றிக்கொள்கிறது, டிஃபென்ஸ் மெக்கானிசம் எப்படி வந்து அது யூஸ் பண்ணுது, பல்வேறு வகையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் இந்த ஹெர்பட்டாலஜி அப்படிங்கிற படிப்பு வந்து மாணவர்களுக்கு உதவுகிறது. இது இது இதனுடைய பிரான்ச் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு இந்தியா முழுக்கதுமே. ஒவ்வொரு துறைகளிலுமே வந்து நிறைய ஆராய்ச்சிகள் இந்த ஊர்வன தொகுதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த ஹெர்பட்டாலஜி என்பது அமெரிக்கா சொசைட்டி ஆஃப் ஜியாலஜிஸ்டுகள் மற்றும் ஹெர்பட்டாலஜிகள் வந்து இணைந்து ஒரு சங்கங்களை கூட்டு இதழ்களை மட்டும் வெளியிடுகிறது. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்தியாலஜிஸ்டும் ஹெர்பட்டாலஜிஸ்டும் சேர்ந்து எக்தியாலஜிக்கல் அறிவியல் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்திலிருந்து நிறைய ஆராய்ச்சி இதழ்களை வந்து ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடக்கூடிய இதழ்களை வெளியிடக்கூடிய துறைகளாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாக இன்னைக்கு வந்து இந்த ஹெர்பட்டாலஜிஸ்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆராய்ச்சிகளை பற்றி கருத்து பரிமாற்றத்தை வளர்ப்பதற்காக நிறைய மாநாடுகள் நடத்துதல் மற்றும் அதனுடைய புதிய உயிரினங்களை கண்டுபிடிப்பதற்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதனுடைய வந்து உருவ அமைப்பை வச்சு அதை எப்படி ஊர்வன வகையில கொண்டு வராங்களா, இல்ல அதனுடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் அந்த எம்பிரியோ அந்த கரு எப்படி உருவாகுது அப்படிங்கறத வச்சு அது எந்த ஊர்வன வகையை சார்ந்தது என்றோ, இல்ல மேல இருக்கக்கூடிய தோள்களினுடைய அமைப்பு செதில்களினுடைய அமைப்பு அதை பயன்படுத்தி எப்படி அதை வகைப்படுத்துறது, அதே மாதிரி அதனுடைய டிஎன்ஏவை எடுத்து அதனுடைய மரபு மரபு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக இந்த ஊர்வனங்களை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியை இந்த அமெரிக்கா சொசைட்டி ஆஃப் ஜியாலஜிஸ்டும் ஹெர்பட்டாலஜிஸ்டும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் வந்து இந்த ஆராய்ச்சியின் மூலமாக நிறைய புதிய புதிய ஊர்வன அமைப்புகள் அதனுடைய இனப்பெருக்க தன்மையினுடைய மாறுபாடு அதனுடைய வாழ்விடைகள் மாறுபாடு இது அனைத்துமே வந்து இன்னைக்கு மாணவர்களுக்காக நிறைய இதழ்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இது மாதிரி வந்து ஊர்வன வகையில நிறைய செய்திகள் வந்து இருக்கு. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன ஊர்வன பற்றிய நிறைய இதழ்கள் வெளியே வந்து எல்லாத்தையும் நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த விலங்கியல் துறையை சார்ந்த மாணவர்கள் அதை பற்றி படிப்பதற்கும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நிறைய ஆராய்ச்சி துறைகளும் ஆராய்ச்சி இதழ்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதை வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை இந்த தேசிய ஊர்வன விழிப்புணர்வு தினம் பற்றி செய்திகளை கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் ஊர்வன விழிப்புணர்வு தின வாழ்த்துக்களையும் நன்றியையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, விலங்குகள் நலன் மற்றும் மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் திருமதி முனைவர் மு பிருந்தா அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.